இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
வீடு
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை தியானிக்க இருக்கிறோம், எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய பாடம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஒரு பரிசை குறித்து நாம் படிக்க போகின்றோம். அதாவது ஆவிக்குரிய வரங்கள் மற்றும் அதனுடைய பயன்பாடுகளை குறித்து பார்க்க போகின்றோம். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ் என்ற தலைப்பின் கீழாக படிக்க போகின்றோம். நம் அனைவருக்கும் ஒரு சிறப்பு திறமை உள்ளது, அது பயனுள்ளதாக இருக்கும். நம்மில் சிலருக்கு அது இசை திறமையாகவோ அல்லது விளையாட்டு திறமையாகவோ இருக்கலாம். மற்றவர்களுக்கு பிறருடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமையாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பிரசங்கம் செய்யக்கூடிய திறமை இருக்கலாம், பாடல் பாடக்கூடிய திறமை இருக்கலாம், வேதத்தை வியாக்கியானம் செய்யக்கூடிய திறமை இருக்கலாம். இந்த அனைத்து திறமைகளையும் பரிசுத்த ஆவியானவர் அதை சீர்படுத்தி அவருடைய சேவைக்காக பயன்படுத்துகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடம் உள்ள திறமைகளை நமக்கு அளித்துள்ளார், மேலும் அந்த திறமைகளை மற்றவர்களின் நன்மைக்காக பயன்படுத்த அவர் அடிக்கடி நம்மை அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம் வழிகாட்டியாக நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. மற்றவர்களின் சேவையில் அல்லது நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த திறமைகள் பெரும்பாலும் ஆன்மீக பரிசுகளாக குறிப்பிடப்படுகின்றன. சில சமயங்களில் நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு புதிய வரத்தை வழங்கலாம், அல்லது நம்மிடம் இருந்ததை நாம் உணராத வரங்களை கண்டறிய அவர் நமக்கு உதவலாம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் பலனடைந்து, அதாவது ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பப்பட்டவர்களாக எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது வர வேண்டும். ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் இருக்கக்கூடிய இடத்தில் நம்மை பயன்படுத்துவார், நாம் இருக்கக்கூடிய கிராமத்தில் பயன்படுத்துவார், நாம் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தில் பயன்படுத்துவார், பிறகு இந்த உலகம் முழுவதற்கும் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. தேவன் தனது ஆலயத்தை அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு யுகத்திலும் ஆவிக்குரிய வரங்களை வழங்குகிறார். ஒவ்வொருவரும் அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் பிறருடைய நலனுக்காக ஊழியத்திற்காக பயன்படுத்த வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை தருகிறார், அவர் அனைவருக்கும் தருகிறார். ஆனால் ஒருவருக்கு இருக்கக்கூடிய அதே தாளந்து இன்னொருவருக்கு இருக்குமா என்று நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாகவே இருக்காது. ஒருவருக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கலாம், ஒருவருக்கு விசுவாசம் இருக்கலாம், ஒருவருக்கு வேத வாக்கியங்களை விளக்கக்கூடிய தாளந்து இருக்கலாம், இரக்கம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆகையால் இந்த அனைத்து தாளந்துகளும் அனைத்து ஆவிக்குரிய வரங்களும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தருகிறார் என்று பார்க்கும் பொழுது திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தருகிறார். ஆவிக்குரிய வரங்கள், அதை குறித்து முதலாவது படிக்கலாம். தேவன் நம் ஒருவரையும் தனித்துவமாக படைத்தது போல வெவ்வேறு ஆன்மீக வரங்களையும் நமக்கு கொடுத்தார். ஒரு சமூகம் பலவிதமான ஆவிக்குரிய வரங்களை கொண்டிருக்கும் பொழுது தேவனின் பெயரில் இன்னும் பலவற்றை சாதிக்க முடியும். அதனால்தான் ஒவ்வொரு திறமையும் முக்கியமானது, மற்ற மனிதர்கள் அதை எப்படி கருதினாலும். ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு இந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த தாளந்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக இந்த சமூகம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த சமூகம் நல் ஒழுக்கத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்கு அளிக்கும் சில ஆவிக்குரிய வரங்களின் பட்டியலை நமக்கு தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அதை குறித்து 1 கொரிந்தியர் 12:4 நாம் பார்க்கலாம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்படி என்றால் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு 2 வரங்களை கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒருவருக்கு இருக்கக்கூடிய தாளந்து இன்னொருவருக்கு இருக்குமா என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லாருக்கும் எல்லா தாளந்துகளும் இருக்காது என்பதை தான் இந்த 4 வசனம் சொல்கின்றது. 5 வசனம் எதற்காக தருகிறார் என்று பார்க்கும் பொழுது நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இதை நாம் பார்க்கும் பொழுது அனைவருக்கும் ஒரே ஊழியம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு ஊழியங்கள் இருக்கிறது என்று பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு திருச்சபையிலே போதகர் இருக்கிறார், அது போதகர் ஊழியம். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அது ஆசிரியர் ஊழியம். ஒரு புத்தகத்திலே புத்தகத்தை அச்சடித்து புத்தகத்தின் வாயிலாக செய்தியை அவர்கள் செய்கிறார்கள், அது புத்தக ஊழியம். அதே போலவே ஒரு ஜபக்குழு இருக்கிறது, ஜபத்தின் வாயிலாக ஜபம் செய்கிறார்கள், அது ஜபத்துக்குரிய ஊழியம். இதை போன்றவை வெவ்வேறு ஊழியங்கள் இருந்தாலும் இந்த ஊழியத்தினுடைய மிக முக்கியமான நபராக யார் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. 6 வசனம் கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடக்கிற தேவன் ஒருவரே. ஆகையால் இங்கே பார்க்கும் பொழுது தேவன் ஒருவரே என்று நாம் வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். 7 வசனம் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழைக்கப்படுகின்றது. மிக முக்கியமான வசனம் இது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். எதன் அடிப்படையில் கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த மனிதரால் அல்லது அந்த நபரால் எவ்வளவு அதை பெற்றுக்கொள்ள முடியும், அவர்களால் எவ்வளவு செய்ய முடியும் என்பதை பொறுத்து தான் அந்த தாளந்துகளை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. 8 வசனம் எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இங்கே நாம் பார்க்கலாம் ஒரு சில வரங்களை இங்கே வேதாகமம் குறிப்பிட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. முதலாவது பார்க்கும் பொழுது ஞானத்தை போதிக்கும் வசனமும், அதாவது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை ஞானத்தோடு சொல்லக்கூடிய வரம். 2வது ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், அறிவை உணர்த்தக்கூடிய காரியங்கள். 3வது நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆவியினாலே விசுவாசமும், அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், அதாவது நாம் பிறருடைய பலவீனங்களையும் அல்லது பிறருக்கு உடல் நலத்தையும் குணப்படுத்தக்கூடிய வரத்தையும் பெறக்கூடியவர்களாக இருக்கலாம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. 10வது வசனம் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகின்றது. இங்கே நாம் பார்க்கலாம் இத்தனை தாளந்துகளை அல்லது இத்தனை ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் மனிதர்களுக்கு தருகிறார், அல்லது ஒரு திருச்சபைக்கு தருகிறார். எதற்காக தருகிறார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. 11வது வசனம் இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்குடைய பகிர்ந்து கொடுக்கிறார். அனைவருக்கும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது திருச்சபையின் ஒற்றுமைக்காகவும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் அதே நேரத்தில் பிறருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் இதை பயன்படுத்துமே தவிர பெருமையினாலும் காரியங்களாலும் நாம் நிரப்பி கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. வேதாகமத்திலே அநேகர்கள் இப்படிப்பட்ட வரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். பேதுருவும் யோவானும் குணமாக்கக்கூடிய வரத்தை பெற்றிருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 3:1-10. அதே போலவே தொர்காஸ் அந்த தாயார் பிறருக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த வரத்தை பெற்றிருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4:36-37. பேதுரு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வரத்தை பெற்றிருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த காலகட்டத்தில் கூட விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை கொண்டு பிறருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். குறிப்பாக மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மருத்துவத்தின் அறிவினால் அநேகர்களுக்கு சுகமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஆவியானவர் உங்களுக்கு தரக்கூடிய அந்த வரத்தை பிறருடைய நலனுக்காக பயன்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் எவ்வாறு கண்டு கொள்வது மிக மிக முக்கியமானது, அல்லது இந்த ஆவிக்குரிய வரங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? இதிலே மிக முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வரங்களை நமக்கு அவர் உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொண்டு நமக்கு அதிகாரம் அளிப்பவர். நாம் கேட்டால் அவற்றின் சரியான பயன்பாட்டில் நம்மை வழிநடத்த அவர் தயாராக இருக்கிறார். தேவனின் வழிகாட்டுதலுக்கான இதயபூர்வமான ஜபம் எப்போதும் முதல் படியாகும். அப்படி என்றால் நாம் ஜபிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு பரிசுத்த ஆவியானவரிடம் இதை எனக்கு சொல்லித்தாருங்கள், என்னிடம் என்ன தாழ்ந்து இருக்கிறது என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்கு அவர் அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடியும். 3:3-8. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இங்கே வேதம் சொல்கின்றது, இந்த ஆவிக்குரிய வரத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது உங்களை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே தவிர பிறரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படக்கூடாது, அல்லது தன்னுடைய வரத்தை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. 4, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களாயிருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழிலில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். புரிந்து கொண்டீர்களா பிரியமானவர்களே? இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நம் அனைவருக்குமே தாழ்ந்துகள் பல இருக்கலாம், ஆனால் நம் அனைவருமே கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரே திருச்சபையாக இருக்கிறோம், ஒன்றாக இணைந்து அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே 6, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்கிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவான், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவான், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவான், முதலாளியானவன் ஜாகிரதையாய் இருக்க கடவான் என்று வேதம் இங்கே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த ஆவிக்குரிய வரங்களுடைய பயன்பாடு என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காகவே கர்த்தர் இதை தருகிறார், திருச்சபையின் வளர்ச்சிக்காகவே இதை தருகிறார், ஒற்றுமைக்காக இதை தருகிறார். இதை நாம் நன்காக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு நபர் பாடல் பாடுகின்றார் என்றார், அவர் பாடும் பொழுது இன்னொருவர் இசைக்கருவியை இசைக்க வேண்டும், அப்படி என்றால் இசைக்கக்கூடிய அந்த இசைக்கருவியின் மனிதன் இல்லாமல் இன்னொரால் பாட முடியாது. அப்படி என்றால் இருவரும் இணையும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடைபெறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கர்த்தர் நம்மிடம் இதையே எதிர்பார்க்கிறார், இதையே நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை பிறருக்காக, பிறருடைய வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எபேசியர் 4:11-12 நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் தான் இதை தந்தார் என்று இங்கே வேதாகமும் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆகையால் இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு தாளந்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஒருவேளை இதை நான் பயன்படுத்தாவிட்டால் என்னவாகும் என்று கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களிடம் இருந்து அதை எடுத்துக்கொள்வார். மத்தேயு 25:14 நாம் வாசிக்கும் பொழுது, 19 வாசிக்கும் பொழுது, 3 தாளந்தைகளை அங்கே எஜமானன் கொடுக்கிறார். ஆனால் ஒருவர் அந்த தாளந்தை பயன்படுத்தவில்லை. அந்த தாளந்தை அவன் பயன்படுத்தாத நிமித்தமாக அதை பறித்து இன்னொருவருக்கு தரக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நம்முடைய தாளந்துகளை தேவனுக்காக நாம் பயன்படுத்தவில்லை என்றால், நம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தவில்லை என்றால் அது நம்மிடம் இருந்து மறைந்து விடும், அல்லது தேவன் அதை எடுத்துக்கொள்வார். இதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆவிக்குரிய வரத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bi bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி: அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.